இந்த நாளிலும் காலை ஆராதனையிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவன் சிறைச்சாலைக்குள் இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறிப்போன ஃபெலிக்ஸை குறித்து இன்றைக்கு காலையில் நாம் தியானித்தோம். இந்த மாலை நேரத்திலே அதே போல் வேறொரு சம்பவம், ஆனால் சற்று வித்தியாசமானது. பவுல் சிறைச்சாலையில் இருந்தபொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை இப்பொழுது நாம் வேறு விதமாய் நாம் கவனிக்கப் போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:29-34 வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:29-34 வாசிப்போம்.
அப்பொழுது அவன்
தீபங்களை கொண்டு வர சொல்லி
உள்ளே ஓடி
நடுநடுங்கி
பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து
அவர்களை வெளியே அழைத்து வந்து
ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்.
அதற்கு அவர்கள்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும்
கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும்
ராத்திரியில் அந்நேரத்தில் தானே
அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய்
அவர்களுடைய காயங்களை கழுவினான்.
அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய்
அவர்களுக்கு போஜனம் கொடுத்து
தன் வீட்டார் அனைவரோடும் கூட
தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவனாகி
மனமகிழ்ச்சியாயிருந்தான்.
இது வித்தியாசமான ஒரு சம்பவம். காலையிலே நாம் பார்த்ததற்கு இது முற்றிலும் எதிர்மாறான ஒரு காரியம். இங்கே பார்க்கும் பொழுது பவுலும் சீலா என்கிறதான ஊழியரும் இரண்டு பேரும் சிறைச்சாலைக்குள் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருந்த ஒரு சிறைச்சாலைக்காரன் ஒரு ராத்திரி வேளையில், இவர் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த ஒரு ராத்திரி வேளையில், அந்த சிறைச்சாலை காவலன் அவன் குடும்பத்தார் அனைவரும் கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்று முழு குடும்பமும் கர்த்தருடைய ஆவிக்குரிய சந்தோஷத்தை நிறைவாக அனுபவித்தார்கள், மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள் சொல்லியிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு நல்ல சம்பவம் ஒரே நாள்ல. அது 2 வருஷத்துக்கு மேல அவன் சிறையில் வைத்திருந்தும் ஃபெலிக்ஸ் அதன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல. ஆனா இவன் ஒரே சிங்கிள் நைட், பவுலும் சீலாவும் கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்ட அந்த ஒரு ராத்திரியிலேயே இந்த முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த சம்பவத்தில் நான் முக்கியமாய் என் உள்ளத்தை தொடுகிற ஒரு காரியம், உங்களுக்கு சொல்லும்படி என் உள்ளத்தை பாரப்படுத்தின ஒரு காரியம், இந்த 29:30 ஆகிய வசனங்கள். இது மிக அற்புதமான ஒரு காரியம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அருமையான விஷயம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு சரியான விதத்தில் வருவதற்கு இது ஒரு சரியான காரியம். ஏன்னா இன்னைக்கும் பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு என்கிற விஷயத்திலே
நிறைய குளறுபடிகள் நடக்குது. இன்னைக்கு சரி அன்னைக்கும் சரி நடந்திருக்கு நிறைய குளறுபடிகள். ஏன் அப்படின்னு கேட்டேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பை சரியாய் ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாய் நினைத்துக் கொள்ளுகிறதான ஒரு சூழ்நிலை. ரட்சிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிற வழியின் முறையிலே ரட்சிக்கப்படாமல் தங்களை மாத்திரம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் ஒப்புக் கொடுத்து அதனால் அவருடைய வாழ்க்கையிலே பின் வருகிறதான சில பிரச்சனைகள் இருக்கிறது. வேதத்திலே அப்போஸ்தலருடைய நாட்களிலே இதெல்லாம் நடந்திருக்கு. மாயவித்தை காரனாகிய சீமோன் அப்படி ஒரு மனுஷன், அவன் பார்க்கிறான் பவுல் மூலமாக நடக்கிற பெரிய காரியங்கள் அற்புதங்கள் எல்லாம் பார்த்து அவன் அப்படி ஆச்சரியப்பட்டு அவன் உடனே தன்னை ஒப்பு கொடுக்கிறான், உடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறான், அவனும் இமிடியேட்டா ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஆனால் அவனுடைய நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனும் ஜெபிக்கும் பொழுது அநேகரும் பரிசுத்தாவி பெற வேண்டும், அந்த ஒரு உள்நோக்கம் அவனுக்கு இருந்துச்சு. கடைசியிலே அவனுடைய வாழ்க்கை அவன் சாபமாய் போய் முடிந்தது. அவன் மேல் அந்தகாரம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு சரியா புரியல. இன்றைக்கும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதாக நினைச்சு ஏமாந்தார். சரியான விதத்தில் ரட்சிக்கப்படுறது, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு போர்ஸ் பண்ணி கூப்பிட்டு, ஒப்புக்கொடுங்கள் அப்படின்னு போர்ஸ் பண்ணி கூப்பிட்டு, உடனே சரி நான் ஒப்பு கொடுத்துருவோம், இவ்வளவு தூரம் கேட்கிறாங்களே கை தூக்கிடுவோம் அப்படின்னு கை தூக்கி, கடைசியில வந்து பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்காது. ரட்சிப்புக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. ஏன் என்று கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதோ அல்லது ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு அடியெடுத்து வைக்கிறதை வைத்துக் கொண்டு ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவனுடைய வாழ்க்கையில் உண்மையான ஆண்டவருடைய தொடுதல் ஏற்பட்டது என்று சொல்லிட முடியாது. இது அப்போஸ்தல நாட்களில் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்துச்சு, ஏன் அதுக்கு முன்னால யோவான் ஸ்நானனுடைய நாட்களில் கூட இருந்திருக்குது. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது வனாந்திரத்தில் எல்லாரும் வந்து கியூல நின்றுட்டாங்க. யோவான் கரெக்டா அதை அடையாளம் காண்கிறான். எவன் உண்மையான மனம் திருப்பதிலோடு உண்மையாகவே பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வந்து ஞானஸ்நானத்திற்காக நிற்கிறான் என்பதையும், எவன் போலியாக வந்து நாமும் அந்த கூட்டத்தில் நிற்போம் நாமும் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வரிசையில் நிற்கிறான் என்பதை யோவான் அழகா கண்டுபிடிச்சான். அதனாலதான் விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார்னு கேட்டான். மனம் நிறுவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டான். ஆகையினாலே இந்த ரட்சிப்பின் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த கடைசி நாட்களில் ரட்சிப்பு எப்படி நடக்கணுங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். இது தெரிந்தால்தான், ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரிந்தால்தான், இந்த விதத்திலே ரட்சிப்பு ஏற்படுவதற்கு நாம் ஜெபிக்க முடியும், அதற்காக பிரயாசம் எடுக்கணும். இப்படிப்பட்ட விதத்தில் ரட்சிக்கப்பட்டவன் தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கவும் முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சில காலம் மாத்திர வாழ்ந்து சில காலத்தில் ஓடி போயிடுறாங்க, வந்த வேகத்திலே கத்தரை விட்டு ஓடி போயிடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பை அவர்கள் சரியான விதத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நினைக்கிற விதத்தில் அவர் ரட்சிக்கப்படுவதில்லை. அதனாலதான் சில காலம் மாத்திரம் இருக்கிறாங்க, சீக்கிரத்தில் ஒரு பிரச்சனை வசனத்தை நிமித்தம் இடறல் வரும் பொழுது ஓடி போயிடுறாங்க, அவங்களால நிலைச்சிருக்க முடியறதில்லை. ரட்சிப்பு என்பது என்ன? ஒரு மனுஷன் அவன் நடுநடுங்கி அவருடைய பாதத்திலே வந்து விழுந்து ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவன் கிளைம் பண்ண, அவன் கேட்டான். யாரும் அவனை போர்ஸ் பண்ணல. பவுல் வந்து நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறாயா, அவனை கேட்கல. நீ மனம் திரும்புறியா, கேட்கல. இயேசுதான் தெய்வம், அவருக்குள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து சொல்லவே இல்லை. அவனாகவே வாலண்டியரா வந்து கமிட் பண்ணான். இன்னைக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் தாங்களாகவே மனம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், யாரோ ஒருவர் கூட்டிக் கொண்டு வந்து அதனாலே சரி நம்ம கிறிஸ்தவத்தை பிடித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இது ஒரு நாள் வித்தியாசம் இல்ல, லைஃப் லாங் வித்தியாசம் இருக்கும். அவங்க ஹோல் லைஃப்ல பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும். தானாக ஒருவன் ஆண்டவரிடத்திலே உண்மையாகவே கர்த்தரை நேசித்து வருகிறதற்கும், ஒருவர் கொண்டு வந்து விட்டு சரி இந்த மார்க்கம் நல்லதா இருக்குது கரெக்டா இருக்கும் போல இருக்குது என்று சொல்லி ஜஸ்ட் கன்வின்ஸ் ஆகி இந்த மார்க்கத்தை பிடித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனாலே நாம் கிறிஸ்துவனிடத்தில் ஒருவன் வருகிறது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன்ல வந்துடக்கூடாது. உண்மையாகவே பாவ உணர்வடைந்து இயேசுவை தெய்வம் என்பதை தன் உள்ளத்திலே உணர்ந்து தன் வாழ்க்கையை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை. இந்த கடைசி நாட்களில் இது மிகவும் தேவை. இப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்களே அல்லாமல் சும்மா நானும் இயேசுவை ஏத்துக்கிறேன் கையை தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அது வெளிப்பிரகாரமா தெரியலாம், ஒரு கணக்கு காட்டலாம், இத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டாங்கன்னு கையை தூக்கிட்டாங்கன்னு கை கணக்கு காட்டலாம், இத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுத்து எடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். கையை தூக்கினவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களும் ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரக்கூடியவங்களும் கிடையாது. என்ன பைபிள்லயே இருக்குது, சீமோன் ஞானஸ்தானம் எடுத்தான் ஆனா பரலோகத்துக்குரியவன் கிடையாது. அனனியா சப்பிரால் அவங்க எல்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்து சபையில் இருந்தாங்க ஆனால் அவங்களை எல்லாம் பரலோகத்துக்கு வர முடியாத நிலைமை ஆயிடுச்சு. உண்மையான ரட்சிப்பு இல்ல, புரியுதா? உண்மையான ரட்சிப்பு என்பது வித்தியாசமானது. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் இது தேவை. இந்த எழுப்புதலுக்கு முன்பாக இந்த கடைசி வாழ்க்கை காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் ஏற்பட வேண்டும். இந்த மிகப்பெரிய எழுப்புதலுக்கு இப்படிப்பட்ட மனம் திரும்புதல், இப்படிப்பட்ட ரட்சிப்பு கண்டிப்பாக இந்த உலகத்தில் சம்பவிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் ரட்சிக்கப்பட்ட புதுதிலிருந்து நான் நிறைய எழுப்புதல் சரித்திரங்களை என் உள்ளத்தில் ரொம்ப எனக்கு அதில் ஆவல், அதை நான் படித்திருக்கிறேன். பல எழுப்புதல் சரித்திரங்களை படித்திருக்கிறேன். அந்த எழுப்புதல் சரித்திரங்களை எல்லாம் படிக்கும் போது எல்லா எழுப்புதல் சரித்திரத்திலையும் ஒரே காரியம் ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா, ஜனங்களுடைய பாவ உணர்வும் ஜனங்கள் அதற்காக அழுது தங்களை அர்ப்பணிக்கிறதான காரியங்களும் அங்க இருக்கும். அதுதான் ரியல் ரிவைவல், உண்மையான எழுப்புதல் என்பது அதுதான். ஜனங்கள் பாவ உணர்வடைந்து கதறி அழுது ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு நிலைமை, அப்படிதான் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுதான் உண்மையான ரிவைவலுக்குரிய சரியான சிம்டம். அதனால் நம்முடைய தேசத்திலும் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அவரை பின்பற்றலாம். இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துடைய ஸ்டாண்டர்ட் இல்லாம போகிறதுக்கு காரணம் என்னன்னா, ரியல் கன்விக்ஷனோட நிறைய பேர் தங்களை வந்து கமிட் பண்ணல. ரியல் கன்விக்ஷன் கிடையாது, என்னமோ வராங்க, பிரச்சனையோடு வராங்க, பிரச்சனை சால்வ் ஆகணும்னு வராங்க, சால்வ் பண்ண உடனே கிறிஸ்தவர்களா மாறிடுறாங்க. புரியுதாங்க? பிரச்சனை சால்வ் பண்ணணும், கிறிஸ்தவனா மாறணும் கிறிஸ்தவங்களா என்ன இருப்பாங்க, பட் சின்சியரான ஆண்டவருடைய சித்தத்துல நடக்கிறவங்களா இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். நிறைய கூட்டங்களில் பாத்தீங்கன்னா ஜனங்கள் அழுதுட்டு நிப்பாங்க, வீடியோ எல்லாம் காட்டுவாங்க, அப்படியே ஜனங்கள் அழுதுட்டு இருக்கிறாங்க. இதுல எத்தனை பேர் உண்மையிலேயே தங்கள் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு அழுகிறார்கள், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நிறைய பார்ப்போம் இல்லையா, அழுது இருக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் தப்புன்னு சொல்லல, ஆனா எத்தனை பேர் உண்மையிலேயே தங்கள் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு அழுது இருக்கிறாங்கன்றத பாத்தீங்கன்னா அத்தனை பேருமா இருக்காது, அதுலேயே சிலர் தான் அப்படி இருக்கும். பலர் எப்படி இருப்பாங்கன்னா, தங்க பிரச்சனை கடன் பிரச்சனையோடு வந்திருப்பாங்க, அந்த கூட்டத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவின் கடன் பிரச்சனை மாத்துவான் பிரசங்கிச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்த உடனே அங்க நிக்கிறாங்க, அழுகிறாங்க, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை மாத்துங்கன்னு சொல்லும் போதே பலபலன்னு அழுகிறாங்க. உன் கணவர் குடிகாரன் அவரை மாத்துவார் இயேசு சொல்லியிருப்பாங்க, உடனே முன்னால் வந்து பலபலன் அப்படி அழுதுட்டு இருப்பாங்க. எதுக்கு, ஆண்டவரே என் கணவன் குடிகாரனா இருக்கிறானே இவனை மாறணுமே நினைக்கும் போது அப்படியே பலபலன் அழுகிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பல அழுகைகள் பிரச்சனைகளை சார்ந்ததாய் தான் இருக்குமே தவிர உண்மையாகவே தங்களுடைய பாவத்தை சார்ந்ததா இருக்கும்னு சொல்லவே முடியாது. நிறைய இடத்துல இருக்கும். அதனால பார்க்கும் பொழுது இந்த நபருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது, அது அப்படியே போயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இங்க பிரசவகத்தில் இருக்கார், பெரிய சர்ச் அவர் வச்சிருக்கார், ஆனா அவ்வளவு பெரிய பில்டிங் ஏத்த மாதிரி எங்க ஆத்மாக்கள் கிடையாது, பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய சபை கட்டிடத்தை நிறைய கூட்டங்கள் நடத்துவதற்கு இடம் கொடுப்பார், வாடகைக்கு கொடுப்பார். நிறைய பேர் விதவிதமா எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளையும் கன்வென்ஷன் தான், டெய்லி யார் எல்லாரும் வந்து கூட்டம் நடத்துவாங்க, யார் வேணா போய் நடத்தலாம், கூட்டம் நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு நல்ல பழக்கமானவர். ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு கூட்டம் ஒவ்வொரு வாரந்தோறும் நடக்கிற ஒரு கூட்டத்தை பத்தி என்கிட்ட பேசினார், சொல்லிட்டு இருந்தார், பாஸ்டர்
ஒவ்வொரு வாரத்திலும் இங்க ஒரு கூட்டம், இந்த இவர் மூலமாக ஒரு கூட்டம் நடக்குது. எவ்வளோ ஜனங்க வராங்க, ஃபுல்லாவது அந்த சர்ச் அப்படி நிரம்பி வழியுது. அவ்வளோ கூட்டம் வருது, அவர் சொன்னார் அவ்வளோ கூட்டம் வருது. ஹால் எல்லாம் அப்படியே மேல கீழே பால்கடியெல்லாம் அப்படியே நிரம்பி வழியுது அவருடைய கூட்டத்துக்கு. ஒவ்வொரு வாரமும் வராங்க, ஆனா ஒவ்வொரு வாரம் வர கூட்டம் எல்லாம் அழுமூஞ்சி கூட்டமா இருக்குதே பாஸ்டர் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, வராங்க உட்கார்ந்து எல்லாம் ஓன்னு அழு அழு அழுகிறான். ஆண்டவரே, என் வயிற்று வலி மாத்துங்க, கழுத்து வலி மாத்துங்க, தலைவலி மாத்துங்க, எனக்கு வேலையை கொடுங்க, கடன் பிரச்சனையை மாத்துங்க, எல்லாம் அழுகுனாலும் அழுகிறாங்க. வர்ற ஜனங்க பெரும்பாலான ஜனங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தர் யாருனே தெரியாத ஜனங்கள், இந்து மார்க்கத்தில் இருந்து மற்ற மார்க்கத்தில் தான் வராங்க. எல்லாரும் அப்படியே வந்து அழு அழுன்னு அழுகிறாங்க எல்லாருமே. ஆனா இந்த ஊழியரோ, எல்லாருக்கும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, சமாதானமும் போங்க, சந்தோஷமும் போங்க, கர்த்தர் நடத்துவார் இப்படியே சொல்லி அனுப்பிடுறாரே தவிர, ஒருவரை ஆகிலும் இயேசு கிறிஸ்து தெய்வம் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்றதே கிடையாது. வர்றவங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உதவி அப்படியே ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சு. அவ்வளோ பெரிய கூட்டம் வருது, எல்லாரையும் ஆறுதல் படுத்தி அனுப்புறாரு. அப்ப அந்த ஜனங்களை நான் காலையில கூட சொன்னேன், ஆறுதலை தேடி வருகிற ஜனங்கள், ஆசீர்வாதமா ஏதாவது சொன்னாங்கன்னா கூட்டம் அப்படியே அலமோதும். அப்ப அந்த மாதிரி வந்து வருது. அவர் சொன்னாரு, சில டைம்ல என்ன வந்து பார்த்து கொஞ்சம் தலைமை தாங்கி ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லுவாரு. அந்த 10 நிமிஷத்தை நான் யூஸ் பண்ணி, இயேசு தெய்வம் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்கள்னு எனக்கு அவர் 10 நிமிஷம் கொடுத்து அந்த சில டைம் சொல்லும்போது, அந்த டைம்ல நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நான் சொல்லுவேன். மற்றபடி அந்த கூட்டத்துக்கு அவ்வளவு பேர் வந்தாலும் அதை நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி அவரை ஏற்றுக்கொள்ளணும், உடைய பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு உங்க வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறதே இல்லை என்று சொல்லி அவர் எனக்கு சொன்னார். அப்போ அந்த ஜனங்க அவ்வளவு பெரிய கூட்டம், அழுகிறாங்க அழுகிறாங்க, வாரம் வாரம் வந்து அழுகிறாங்க. எதுக்கு வாரம் வாரம் வந்து அழுகிறாங்க? எதுக்கு? தங்கள் பிரச்சனை மாறுறதுக்காக, தங்க பிரச்சனையை நினைச்சு அழுகிறாங்க. இன்றைக்கு பிரச்சனைகளை நினைத்து அழுகிற கூட்டம் தேவையே கிடையாது. இந்த பிரச்சனைகளை நினைத்து அழுகிற கூட்டம் ஒருபோதும் பரலோகத்திற்கு வராது. யார் ஒருவன் தன் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு அழுகிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆமென். பாவத்திற்காய் ஒருவன், தன் சொந்த பாவத்திற்காய் எவன் ஒருவன் மனஸ்தாபப்பட்டு அழுது தன் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் அர்ப்பணிக்கிறானோ அவன் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வர முடியும். இந்த சிறைச்சாலை காரனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அருமையான ஒரு மனம் திரும்புதல். அருமையான விதத்தில் அவன் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். அவன் செய்யறது பாருங்க, தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக காலில் வந்து விழுந்தான். அவனுடைய பாவ உணர்வு அவனை அப்படி நடத்துகிறது. அந்த கைதிகள் இவங்க ரெண்டு பேரும் அவங்க காலில் வந்து விழுகிறான். இவன் ஒரு அரசாங்க அதிகாரி, ஆனால் அந்த கைதிகளின் காலில் வந்து விழுகிறான். காலில் வந்து பாதத்தில் விழுந்து அவங்கள பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவர் மாறியேன்னு கூப்பிடுறான். ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், ஒரு அரசாங்க அதிகாரி, அவன் சிறைச்சாலை தலைவன் அதிகாரியா இருக்கிறான். ஆனால் அங்கே வந்த ஒரு கைதியை அவன் என்ன அட்ரஸ் பண்றான், ஆண்டவர் மாறே. அடுத்து அவன் கேட்டது, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ரியல் கன்விக்ஷன். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சரி, இது எப்படி சம்பவித்தது என்பதை நம்ம கவனிக்கணும். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பட் ஆனால் நம்ம ஷார்ட்டா நம்ம சில காரியத்தை கவனிப்போம். 16 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 16:16 வாசிக்கலாம்.
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில்,
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில்,
குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து,
குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து,
குறி சொல்லுகிறதினால்,
குறி சொல்லுகிறதினால்
தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்,
இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்,
ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன்
என்று அந்த ஆவியுடனே சொன்னான்.
அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள்
தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை
அற்றுப்போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி
ரோமராகிய நாம்
ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள்.
இங்கே பவுலும் சீலாவும் பிலிப்பி என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. இவங்க தினந்தோறும் ஒரு ஆற்றங்கரை அண்டையிலே போய் ஜெபிக்கிறது வழக்கம். டெய்லி பிரேயருக்காக போய் ஜெபிப்பாங்க. அப்படி வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் அப்படி ஜெபிக்க போய் கொண்டிருக்கும் பொழுது தினமும் ஒரு சம்பவம் நடக்குது. குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண் இருக்கிறாள். அவள் ஒரு பெரிய செட்டப்ல இருக்கிறாள். அவளுக்கு பின்னால் ஒரு பேக்ரவுண்டே இருக்குது. அவளை குறி சொல்ல வைத்து அதன் மூலமாக பணம் வசூலித்து ஒரு பெரிய பிசினஸ் அங்க நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ரெண்டு பேரும் ஜெபிக்க போகும்பொழுதே அந்த ஜெபிக்கிற ஜெப ஆவியோடு புறப்பட்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது இந்த பெண்ணுக்குள் இருக்கிற ஆவி, இந்த அபிஷேகத்தை இவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தினால் டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகி அது தானாக பேச ஆரம்பிக்கிறது. அவளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த ஆவி பேசுது. ஆனால் அந்த ஆவி சரியான உண்மையை தான் பேசுது. இதோ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இது ஒரு நாள் நடந்திருந்தா சரி, என்னமோ இது கத்துதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. தினமும் நடக்குது. இவங்க கிராஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த ஆவி அந்த பெண்ணுக்குள்ளது அப்படி பேசுது. இது இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. என்ன இந்த பெண், நம்ம போற வழி நம்ம பாட்டுக்கு நம்ம ஜெபிக்க போயிட்டு, இது என்ன நம்மளை பார்த்து பேசுதுன்ட்டு ஒரு நாள் பவுலுக்கு திடீர்னு ஒரு ஆவிக்குரிய கோபம் வந்துச்சு. உடனே அந்த பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணுக்குள்ள ஆவியை பார்த்து, பேசாமல் இப்படி விட்டு போகட்டான், டிஸ்டர்ப் பண்ணாது, இப்படி பேசி சத்தம் போடாது, போ பேசாமல் போ, இயேசுவி நாமத்தில் தான் சொன்ன உடனே அந்த ஆவி அவளை விட்டு ஓடி போயிடுச்சு. அது ஏற்கனவே டிஸ்டர்ப் ஆகிருக்குது, சொன்ன உடனே ஓடியே போயிடுச்சு. இப்பொழுது அந்த பெண்ணினால் குறி சொல்ல முடியல, வருமானம் போயிடுச்சு. அதனாலே அந்த பெண்ணை வைத்து குறி சொல்ல வைத்து பணம் சம்பாதித்தவர்களுக்கு எரிச்சல் தாங்க முடியல. உடனே அங்க ரோம் அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போறாங்க. ரோமர்களாகிய நாம் அனுசரிக்க கூடாத தகாத காரியங்களை யூதர்களாகிய இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி செய்து தேசத்திலே கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை கொண்டு வந்து அவர்களை கொண்டு வந்து ஜெயில் அடைச்சிட்டான். இப்படி சொன்ன உடனே ஜெயில அவங்களை சாதாரணமாய் கொண்டு போய் அடைக்கல, அவர்களை அநேக அடிகள் அடித்து வஸ்திரங்களை கிழித்து அவங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி சொல்லிட்டே போறேன். அவங்க ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்படி அவர் பாடிக்கொண்டிருக்கையில் திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டது. கட்டுகள் எல்லாம் கலன்று போயிற்று. எல்லாரும் வெளியே ஓடி போகிறதற்காக ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்ப இந்த சம்பவம் நடக்கும்பொழுது சிறைச்சாலை காவலன் பயப்படுறான். ஐயோ, கதவெல்லாம் திறந்துருச்சு, எல்லா கைதிகளுடைய கட்டுகள் கலந்து போயிடுச்சு, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாக்க நிச்சயமாகவே இவனுக்கு ஒரு பெரிய டார்ச்சர் இருக்குது, கவர்மெண்ட் இவனை சரியான விதத்தில் சிவியரா பனிஷ் பண்ணிடுவாங்க. அதற்கு பயந்துட்டு அதை விட தானே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் ஒரு பட்டயத்தை எடுத்து தன்னையே குத்திக்கொள்ள அவன் நினைக்கிறான். அப்படி அவன் நினைக்கும் போதுதான் பவுல் அங்கிருந்து சொல்லுகிறான், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றான். இதை சொல்லும் பொழுதுதான் இந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து போய் நடுநடுங்கி அவன் பாதத்தில் வந்து விழுந்து ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அவன் அர்ப்பணிக்கிறான். முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ ஆரம்பிச்சாங்க. சரி, இப்ப இந்த சம்பவத்துல வந்து இவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன? இந்த சிறைச்சாலைக்காரன் இப்படிப்பட்ட விதத்தில் தன்னை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு காரணம் என்ன? அது நமக்கு தெரியும். முதலாவது காரியம், இந்த பவுலும் சீலாவும் எதற்காக இந்த சிறைக்குள் கொண்டு வரப்பட்டார்கள் என்பது இவனுக்கு நல்லா தெரியும். இயேசு என்ற ஒரு நாமத்தை, இயேசு என்ற ஒரு தெய்வத்தை இவர்கள் பிரசங்கித்தார்கள். இதற்காகவே இவர்களை கலகம் செய்கிறார்கள் சொல்லி இவர்களை ஜெயில கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு இவனுக்கு தெரியும், உடைய காரியம் தெரியும். இப்படி இருக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் இவங்க வெறும் பெரிய ஒரு தப்பு ஒன்று செய்யல. இவங்க திருடர்கள், கொள்ளையடிச்சாங்க, வழிபறி செஞ்சாங்க, இப்படி ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோடு கொண்டு வரப்பட்டவங்க கிடையாது. இவங்க செஞ்சதெல்லாம் ஒரு மார்க்கத்தை பிரீச் பண்ணாங்க, அவ்வளவுதான். இவங்க என்ன குற்றம் சாட்டப்பட்டார்கள் அவனுக்கு தெரியும், என்ன குற்றத்தை அவங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இவங்க இப்படிப்பட்ட ஒரு வேறொரு மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணாங்கன்னு தான் போட்டிருக்கு. இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு இவர்கள் மேல் சாற்றப்பட்ட குற்றம் என்னன்னு நல்லா தெரியும். இவங்க திருடர்கள் இல்லைன்னு தெரியும், ஏமாத்துக்காரர்கள் இல்லைன்னு தெரியும், கொலைகாரன் இல்லைன்னு தெரியும், வழிபறி செஞ்சவர்கள் இல்லைன்னு தெரியும். ஒரு மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணாங்க, அவ்வளவுதான். இதற்கு தான் இத்தனை அடி வாங்கி இருக்கிறாங்கன்னு தெரியும். இதற்கு தான் இவருடைய வஸ்திரம் கிடிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். இதற்கு தான் இவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுபவித்து இங்கு ஜெயிலுக்குள்ள கிடக்கிறாங்கன்றது அவனுக்கு தெரியும். அவனை பொறுத்த மட்டிலே இவங்க ஒரு பெரிய குற்றவாளியே கிடையாது, அவனுக்கு தெரியும். சொல்ல போனால் இன்னசென்டா அடி வாங்கி இருக்கிறாங்க. தகாத ஒண்ணும் பெருசா செய்யல, அநியாயமா ஒண்ணும் செய்யல, மரணத்துக்கு ஏதோ ஒண்ணு செய்யல. இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அடிக்கப்பட்டதையும், ஏன்னா ஜனங்களை இவனை பிடிச்சிட்டு வந்து அடிச்சு உள்ள போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இவனுக்கு இவனுடைய காரியங்கள் எல்லாம் தெரிந்தவன் இவங்களை அந்த ராத்திரி வேளையில நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இத்தனை குற்றச்சாட்டுகள் இவர்கள் மேல் அநியாயமாய் சுமத்தப்பட்டு பெரிய தகாத ஒரு காரியம் செய்ததாக இவர்கள் மேல் குற்றம் சாட்டப்பட்டு பெரிய காரியம் செய்ததாக சொல்லப்பட்டாலும் இவர்களுக்கு எந்த விதத்திலையும் பெரிய தப்பான ஒரு காரியம் செய்யப்படாமல் இவங்க வந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் இந்த ராத்திரி வேளையில் அடிக்கப்பட்டு வஸ்திரம் கிழிக்கப்பட்டு தொடுமரத்திலே மாட்டப்பட்டு இருக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது இவன் லைஃப்ல இவன் கண்ட, இவன் லைஃப்ல இவன மைண்ட டச் பண்ண முதல் காரியம் இதுதான். இவன் மனதை ரொம்ப டச் பண்ண விஷயம் இதுதான். பாக்குறான் இவங்க எந்த பெரிய தப்பும் பண்ணல, அநியாயமா தான் உள்ள வந்திருக்கிறாங்க, இத்தனை அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி ஜெயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அநியாயமாய் பழி சுமத்தப்பட்டாலும் அதை நினைச்சு இவங்க புலம்பல, அதை நினைச்சு இவங்க வேதனையோடு இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இத்தனை உபத்திரவங்களை வாங்கின ஒரு மனுஷன், இத்தனை அடிபட்ட ஒரு மனுஷன், ஐயோன்னு வேதனையில தான் துடிச்சு வேதனைப்பட்டு இருப்பானே தவிர இவ்வளவு மகிழ்ச்சியோடு ஒரு மனுஷன் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவன் வந்து சிறைச்சாலை காவலர், நிறைய கைதிகளை அவன் பார்த்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் வருகிற டிஃபரெண்டான கைதிகளை பார்க்கிறான். ஒருவன் அடிக்கப்பட்டு உள்ளே வந்தால் அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியும், அவனுடைய செயல்பாடுகள் அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க இத்தனை அடி வாங்கியும் இத்தனை அவமானப்பட்டும் இத்தனைக்கும் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு இப்படி வந்திருந்தாலும் இவங்களுக்குள்ளே அதற்கான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இவ்வளவு சந்தோஷமாய் இவர்கள் இருப்பது எப்படி? இது இவன் உள்ளத்தை அசைத்த முதல் காரியம். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை தெய்வமாய் பார்த்து ஓடி வருவதற்கு முதல் முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலே காணப்படுகிற எத்தனையோ காரியங்கள், பிரச்சனைகள் எத்தனை நம்ம சூழல் வந்தாலும் அது நடுவில் நம்ம முகத்திலையும் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கிற உண்மையான சந்தோஷம், நமக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த ஆவிக்குரிய சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் நம்மை சுற்றியிலும் இருக்கிற ஒரு மனுஷனும் இயேசுவை தெய்வம், மெய்யான தெய்வம் இவர்தான் என்பதை பார்த்து கண்டுகொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையை பார்க்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு இருக்கமே நம்ம இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நம்ம லைஃப்ல உங்களுக்கு எல்லாருடைய லைஃப்லையும் பல காரியங்கள் நம்ம கிராஸ் பண்ணி தான் போறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை களவாடக்கூடாது, அது நல்லா தெரியும். அநியாயமான குற்றச்சாட்டுகள் உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எடுக்கக்கூடாது. நீங்க சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் முகத்தில் தெரியக்கூடாது. இது எப்படி தெரியக்கூடாது? சாதாரணமா எல்லாம் தெரியாம இருக்காது, அது ஆக்டிங் கிடையாது. உண்மையாகவே நம்ம ஆண்டவரோடு க்ளோஸ் ஆ இருந்தோம்னா, நம்ம என்னதான் பிரச்சனை நம்மளை சூழ்ந்து வந்தாலும் சரி, நம்ம முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அது சந்தோஷம் நிரந்தரமாகத்தான் இருக்கும். இது நாம நடிக்கிறது இல்லை, நாம சும்மா வெளியில ஷோ காட்டுறது கிடையாது. உண்மையாகவே நம்ம ஆண்டவருக்குள் க்ளோஸ் ஆகிருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற சந்தோஷம், அவருடைய பிரசன்னத்தில் கிடைக்கிற சந்தோஷம், இந்த பிரச்சனைகளினால் வருகிறதான துக்கத்தை மேற்கொண்டு விடும். அதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் வந்து நம்ம என்னைக்குமே நம்ம முகத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும். நம்ம முகத்துல எப்பொழுதுமே ஒரு கர்த்தருடைய சமூகம் பிரசன்னம் இருக்கணும். இருக்கமா, கோபத்தோடு எரிச்சலா இருக்கக்கூடாது. நம்ம முகத்தை தான் மனுஷன் பார்க்கிறான். இன்னைக்கு யாருமே, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவ நேர பார்த்துட்டு வந்து அவரை ஏற்றுக்கொள்ளல, நம்மளை பார்த்துட்டு தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்ம முகத்தை பார்த்து தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இத்தனை பிரச்சனை இவங்க நம்முடைய லைஃபையும் பார்க்கிறாங்க, க்ளோஸ் பழக்கணும் பாப்பா, இவங்க லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஆனா இவங்க எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறான், அதுதான் அவங்க உள்ளத்தை தொடும். புரியுதுங்களா? நீங்க ஒர்க் பண்றீங்க, கூட இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஜனங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் அவங்களுக்கு தெரியும். உங்க ஃபேமிலியில் நடக்கிறது, உங்க லைஃப்ல நடக்கிறது, உங்களுக்கு நடக்கிற சில காரியங்கள், உங்கள் சரீரத்தில் சில பலவீனம் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதன் நடுவிலும் நீங்கள் புலம்புகிறவராயிராமல் நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறதை அவங்க பார்த்தாங்கன்னா, நிச்சயமா சொல்றோம், அவங்களுடைய உள்ளத்தில் இயேசு மகிமைப்பட ஆரம்பிப்பார். அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நம்ம பிரச்சனையில புலம்புறாங்க, நமக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா நம்ம பிரச்சனையில புலம்பாமல் தேவ சந்தோஷத்தை நம்முடைய முகத்தில் காட்டும் பொழுது, நம்மள மாதிரியே இவன் புலம்பாம இருக்கிறான், அப்ப இவன் ஆராதிக்க நமக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்? இவனுக்குள் இருக்கிற இயேசுதான் அந்த வித்தியாசம். ஏன்னா இயேசுக்கு அதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மனுஷர்கள் மகிமைப்படுத்தணும். நம்முடைய வெளிச்சம் உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அது நம்முடைய முகத்தில் பிரகாசிக்க, நம்முடைய வெளிச்சத்தை பார்த்துதான் புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஆகையினாலே முதலாவது இந்த சிறைச்சாலைக்கானுடைய இருதயத்திலே இயேசு ஹைலைட் ஆனதற்கு முக்கியமான காரியம் என்னன்னா, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அடிக்கப்பட்டு வந்தும் இவங்களுக்குள் எப்படி இந்த சந்தோஷம் இருந்தது? இதுதான் இவன் லைஃப்ல டச் பண்ண முதல் காரியம். அதனால இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்ட ஜனங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்க நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் க்ளோஸ் ஆ இருந்து ஆண்டவருடைய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முகத்திலும் நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அது இருக்கணும். அதை பார்த்துதான் நமக்குள் இருக்கிற இயேசுவை யார் என்று அவர்கள் கண்டுகொள்வார்கள். முதல் விஷயம் அதுதான். இப்படி இருக்கும்போது இரண்டாவது இவனை தொட்ட அடுத்த விஷயம், இந்த பவுலும் சீலாவும் சாதாரணமாகத்தான் வந்தாங்க. உள்ளே வரும்பொழுது அடிக்கப்பட்டு வஸ்திரம் கிழிக்கப்பட்டு பரிதாபமான ஒரு நபராக தான் உள்ள வந்தாங்க. இவர்களை தொழுமரத்தில் வைத்து தப்பித்து போகாதபடி இவருடைய கால்களை வைத்து இவன் பூட்டிட்டான், லாக் பண்ணியாச்சு, டோர் லாக் பண்ணியாச்சு, ஜெயிலுடைய கதவுகள் லாக் பண்ணியாச்சு. இப்படிப்பட்ட நிலைமையிலே இவங்க இத்தனை அடிபட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ராத்திரி வேளையிலே இவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஃபர்ஸ்ட் அந்த துதிச்சு பாடுதான் அவருடைய சந்தோஷத்தின் அடையாளம். ரெண்டாவது அவங்க துதிச்சு பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இது செகண்ட், ரெண்டாவது விஷயம், சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது. எத்தனையோ பேர் பாட்டு பாடுறாங்க, எத்தனையோ பேர் செய்யறாங்க, ஆனா இவங்க பாடினதுல ஒரு வல்லமை வெளிப்பட்டதை பார்க்க முடிஞ்சது பிரத்யட்சமாய். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த தேசத்தில் ஜனங்கள் வல்லமையை பார்க்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் மாந்திரிக கட்டுகளினாலும் பாவத்தினாலும் ஏராளமான போலி மார்க்கங்களினாலும் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆளாளுக்கு தங்கள் வல்லமைகளை வெளிப்படுத்துகிறதான காலம் இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசுவே மேலானவர் என்பதை நாம் காட்ட வேண்டும். இது இன்னைக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு முதற்கொண்டு ஆரம்பம் முதலே இது ஒரு சவால் தான். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும் பொழுது மோசேயின் நாட்களில் நடந்த காரியத்தை நம்ம கவனிக்கணும். பார்வோனுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் இவனுக்கு என்னென்ன காரியம் சொல்லுகிறாரோ ஈக்குவலா அந்த இடத்துல மந்திரவாதிகளும் செய்யறாங்க இல்லையா. ஆண்டவர் சொன்னார், உன் கோல கீழே போடு, அது சர்வமாய் மாறும். மோசே அதே போல போய் செய்யறான். உடனே பார்வோன் அது பண்ண பெருசா ஆச்சரியப்படல, இதென்ன இதை போய் பெருசா சொல்லிட்டு, இது இது ஒரு பெரிய இதுவா, தெய்வம் சொல்றதுக்கு இதுதான் போய், இது ஒரு அடையாளமா, கூப்பிட்டு நம்ம மந்திரவாதிகள் எல்லாம் வந்தாங்க, ஆளாளுக்கு அவங்கவுங்க கோலப்பட்டாங்க, எல்லாமே பாம்பாயிடுச்சு. ஒரு நிமிஷம் மோசேக்கு ஷாக் ஆயிருக்கும், என்னடாது நம்ம ஆண்டவர் வந்து இது கோலப்போடு பாம்பா மாறும், உடனே எல்லாம் பயந்துருவாங்கன்ற மாதிரி நம்மளை அனுப்புனாரு. ஆனா இப்ப பார்த்தா அவன் வந்து போற வரவெல்லாம் கோல போடுறான், எல்லாமே பாம்பாயிட்டு இருக்குது இல்ல, பயந்துருப்பான். ஆனா அடுத்து நடந்தது வேற, இவனுடைய பாம்பு மத்த எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு. அடுத்து நடந்தது வேற, ஆனாலும் அவ்வளவு செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு நாங்க மதியான கூட்டம் முடிச்சுட்டு ஒரு சிலர் நாங்க பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் என்ன நடக்குதுன்றதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நடக்குது தெரியவா சில விஷயம். டிவியில ஹிஸ்டரி சேனல் ஒரு சேனல் இருக்கும், சில ப்ரோக்ராம் சில காரியம் சொல்றேன், நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியும். உண்மையிலே பிரமிக்கிற சில விஷயங்கள் நடக்குது அந்த ஹிஸ்டரி சேனல்ல. மேஜிஷியன் டைனமோ அப்படின்னு ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் நடத்துவோம், பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லையோ, அசந்தருவீங்க. டைனமோன்னு ஒருத்தர் வந்து பண்ணுவான், அவன் வந்து மேஜிஷியன், அவன் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மர் கிடையாது, சாதாரணமாக கேஷுவலாக வருவான், பப்ளிக்கில் வருவான். அவன் செய்யற விஷயங்கள்லாம் பிரமிக்க வைக்கும், யாராக இருந்தாலும் அவனை பிடிச்சிக்குவாங்க. இன்னைக்கு நம்ம மதியானம் நாங்கள் அதெல்லாம் ரொம்ப நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சிலர் உட்காந்து இப்படி நடக்குது. ரசுபா அவன் சொல்றது, ஒரு சிலர் சொல்ற இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற விஷயம். ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான், ஜனங்களை அவன் எப்படி கண்ட்ரோல் பண்றான் பாருங்க. அவன் வந்தவன் அப்படி கூட்ட கூட்டிடும், நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூட்ட கூட்டிடுவாங்க. இது ஃபாரின்ல நடந்த விஷயம். கூட்ட கூட்டினோடனே அவன் எல்லாருக்கும் மொபைல் கையில் எடுத்துக்கங்க அப்படின்வான். ஆளாளுக்கு எல்லாரும் தங்களுக்கு மொபைல் கையில் எடுத்து வச்சுப்பாங்க. வச்சுட்ட உடனே இந்த மொபைல்ல கான்டாக்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரை நீங்க நினைச்சுக்கங்க அப்படின்வான். உடனே அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இதில் கான்டாக்ட் இருக்கிற ஒரு நம்பர் அவங்க மனசில் நினைச்சுக்குவாங்க, அந்த நபரை நினைச்சுக்குவாங்க. உடனே அவன் தன் மொபைல் எடுத்து எப்படின்னுவான், பார்த்தீங்கன்னா அத்தனை பேருடைய மொபைல் ரிங் ஆகும், கையில் வச்சிருக்காங்க எல்லா மொபைலும் ரிங் ஆகும். அத்தனை பேர் மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்க யாரை நினைச்சாங்களோ அந்த நபர்லேருந்து கால் வரும். ஒரு செகண்ட்ல இந்த நபர்கள் யாரை நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் இவங்களை கால் பண்ணும்படிக்கு அங்கே ஒரு காரியம் நடக்கும். அவன் வேர்ல்டு டூர் அடிக்கிறான். ஒரு தடவை பாம்பேல வந்திருக்கிறான், இந்தியன் இதுல பாருங்க, அவன் பாம்பேல வந்தான். பாம்பேல வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல அவன் போயிட்டு இருக்கிறான். நம்ம ஊர் எல்லாம் தெரியுது, நம்ம ஜனங்க எல்லாம் ரோட்ல சுத்தி இருக்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் குபல்ஸ் வந்துருச்சு, கூட்டம் சின்ன பசங்க கூட்டம், எல்லாம் ஃபாரினர் ஆச்சு, ஒரு வெள்ளக்காரன் வந்தோடனே அப்படி கூட்டம் குடிச்செல்லாம் ஒன்று ஓடுறாங்க. அப்போ அவன் வந்து நிக்கிறான் பாம்பேல வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல வரான். வந்துட்டு உடனே ஒரு பெரிய மளிகை கடை, அந்த மளிகை கடையில வந்து எல்லாம் வச்சிருக்க, ஒவ்வொரு பெரிய பாத்திரத்துல வந்து பெரிய பெரிய பாத்திரங்களா பேசன் மாதிரி வச்சு ஒவ்வொரு பேசன்லையும் ஒவ்வொரு தவற பருப்பு கடலை பருப்பு எல்லாம் அப்படியே அடிக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்துடனே அந்த மளிகை கடையில இருந்து அந்த பேசனை கொஞ்சம் எடுங்கணுமா, அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் பேசன் ஃபுல்லா மிளகு, ஃபுல்லா மிளகு அப்படியே இருக்கும். அது எங்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னா உடனே கொடுப்பாங்க, உடனே வாங்கி வச்சுட்டு அப்படியே ஷேக் பண்ணுவான், அந்த பேசன் அப்படியே ஷேக் பண்ணுவான். ஷேக் பண்ண உடனே அத்தனை மிளகும் அப்படியே ஈயா மாறி அப்படியே பறக்கும், அப்படியே கண்ணு முன்னால
அந்த மிடகெல்லாம் அப்படியே அந்த கருப்பா இருக்கிற மிடகெல்லாம் அப்படியே ஈயா மாறி அப்படியே கண்ணு முன்னால பறக்கும். அந்த இடம் ஃபுல்லா ஈ போய் உட்காரும், எங்க பார்த்தாலும் ஈயா போய் உட்காரும். ட்ரே காலி ஆயிடும், அந்த பேசன் காலி ஆயிடும், எல்லாம் பறந்துடும். அத்தனை மிளகு ஈயா மாறி போயிடும். கண்ணு முன்னால அது அந்த ஷாட்ல நான் பார்த்துருக்கேன், கட் பண்ணி எடுக்கல, அப்படியே லைவ் ஷாட் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமையில் இப்படி நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே, இப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா, நான் சில மிஷினரி இதுங்களுக்கு நான் போவேன். இந்த கோத்தகிரி சைட்ல எல்லாம் சில இந்த இருளாஸ் இருக்கிற இடத்துல அங்கெல்லாம் போகும்போது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஒரு ஆள் அப்படியே மறைச்சிடுவாங்க, இன்னொரு நபர் உள்ள வருவாங்க, அது அவங்களுக்கே தெரியாது, அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க மந்திரத்தினாலே. ஒரு வீட்டுக்குள் வந்தா அந்த யார் வரான்னு அவங்களுக்கு வந்து ஒரு அந்நியர் வராதாமே தெரியாது, தெரிஞ்சவங்க வரா மாதிரி அவங்களுக்கு தெரியும். இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மந்திரத்தினால. ஆளையே அப்படி திடீர்னு காணாமல் போக பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில், இப்படிப்பட்ட மாந்திரீகம் நிறைந்த ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானது என்பது உண்மை. அந்த வல்லமையை நாம் இந்த உலகத்தில் நம்ம காண்பிக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக. இந்த சிறைச்சாலைக்காரனை அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன, இவங்க பாடினாங்க, முதல்ல அவங்க முகத்தில் இருந்த சந்தோஷம், அவங்களுக்குள் இருந்த அந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சி, இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில், இத்தனை அடிகளுக்கு நடுவில் அவங்களுக்குள் இருந்த சந்தோஷம் அவனை ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணிச்சு. ரெண்டாவது அவங்க பாடும்பொழுது திடீரென்று இறங்கி வந்த தேவ வல்லமை, சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையும்படியாக பூமி அதிர்ந்ததான ஒரு காரியம், கதவுகள் திறந்து கொண்டது, கட்டுகள் கலந்து போயிற்று, அப்படிப்பட்ட ஒரு பூமி அதிர்ச்சி அந்த இடத்துல சம்பவிச்சது. சாதாரணமாக பூமி அதிர்ச்சினா கட்டடங்கள் இடிஞ்சு விழும், ஆனா இங்க கட்டடம் இடிஞ்சு விழுகல, கதவு மட்டும் திறந்துச்சு, கட்டுகள் மட்டும் கலந்து போச்சு, உள்ள இருந்த யாருக்கும் ஒண்ணுமே நடக்கல. அப்ப இவன் பாக்குறான், இது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, ஏன்னா அசையுது அந்த இடமே அசையுது, அது இன்னும் உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல அசைஞ்சாலும் யாருக்கும் ஒண்ணு நடக்கல, இவங்க பாடுனதுனால இது நடந்ததுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பைபிள்ல கர்த்தர் தமது பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுதோ அல்லது பாடும் பொழுதோ இறங்குறார் வல்லமையா இல்ல. இது அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல இவங்க பாடும் பொழுது பூமி அஸ்திபாரம் அசையும்படியாக, சிறைச்சாலின் அஸ்திபாரம் அசையும்படியாக ஆண்டவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் இருக்கு என்ன தெரியுமா, சீஷர்கள் ஒரு வீட்டில் கூடியிருந்து போராடி ஜெபிக்கிறாங்க, அவங்க ஜெபிக்கும் பொழுது அவன் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆண்டவர் இந்த அப்போஸ் இந்த எழுப்புதலின் காலத்திலே ஒரு பாட்டு பாடினா அவர் இறங்குறாரு, ஒரு ஜெபம் பண்ணா இறங்குறாரு, அது சாதாரணமா இல்லை, அசைக்கும்படியாக இறங்குறாரு. ஆகியன இந்த நாட்களில் நம்ம ஒரு எழுப்புதலுக்கு பிரிப்பேர் ஆகணும். இப்படிப்பட்ட தேவ வல்லமை பிரத்யட்சமாய் வெளிப்பட வேண்டும், பிரத்யட்சமா வெளிப்படணும். ஏன்னா எல்லா ஜனங்களும் எத்தனையோ வல்லமைகளை பார்த்துட்டாங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ வல்லமைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை தான் சிறந்தது மேலானது என்பதை ஜனங்கள் அறியும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதனால இந்த நாட்களில் அந்த எழுப்புதலின் காலத்தில் நடந்துச்சு, எல்லா நாட்டிலும் நடக்கல, அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. 4 அதிகாரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது இடம் அசைஞ்சது, 16 அதிகாரத்தில் ஒரு பாட்டு பாடும்போது அசைஞ்சது, இல்லை இதெல்லாம் நடந்திருக்குது, பைபிளில் ரிப்பீட்டடாக நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம். அதனால் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஒரு எழுப்புதலின் மூலமாய் தரணும். ஜனங்கள் கர்த்தரிடத்தில் ஓடி வரணும்னா ஒரு அசைவு உண்டாகக்கூடிய அளவுக்கு தேவ வல்லமை வெளிப்படணும், ஜனங்களை அசைக்கணும். பூமி அசைதோ இல்லையே, ஜனங்கள் அசைக்கப்படும். அப்ப அந்த இடத்துல நடந்த வெளிப்பட்ட தேவ வல்லமை தான் அவனை கர்த்தருக்கு நேராக அவன் இருதயத்தை திருப்பியது. அதனால இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படணும், உண்மையாக உம்முடைய வல்லமை வெளிப்படணும், ஜனங்களின் இருதயம் அசைக்கப்படத்தக்கதாக உம்முடைய வல்லமை வெளிப்படணும். அப்பதான் ஜனங்கள் இயேசுவை நோக்கி அவர் தெய்வம் என்று சொல்லி அவரிடத்துல ஓடி வந்து தங்கள் வாழ்க்கையை உண்மையாக அர்ப்பணிப்பார்கள். மூணாவது, இப்ப கதவுகள்லாம் திறந்துருச்சு, கட்டுகள் எல்லாம் கலந்து போயிடுச்சு, நியாயமான விதத்தில் எல்லாரும் ஓடி போயிருக்கணும். கதவு அடைக்கப்பட்டிருந்தாலே இன்னைக்கு உடைச்சிட்டு போறவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு இது வந்துச்சு,
ஒரு ஜெயிலில் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அது உண்மையிலேயே நடந்து இப்ப சமயத்தில் கூட நடந்திருக்கு. டனல் இவ்வளோ தூரத்திற்கு கிலோமீட்டர் கணக்கு டனல் வெட்டிட்டு போய் அங்கிருந்து மண் வெளியே வராத அளவுக்கு பண்ணி அழகா மெக்சிகோல பண்ணியிருக்கிறாங்க. அழக வெளியில வந்து தப்பிச்சு போயிருக்கிறாங்க. நடக்குது இதெல்லாம் இன்னைக்கு காலம் இந்த நாட்கள் நடக்குது. ஜெயில இருக்கிற ஒரு கைதி அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். ஆனால் இவளுக்கு கதவுகள் திறந்துருச்சு, கட்டுகள் கலந்து போச்சு, ஆனாலும் தப்பிச்சே போல. ஏன்னா பவுலுக்கும் சீலாவுக்கு ஒன்று தெரியும், அநியாயமாய் எங்களை குற்றம் சாட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்க திருட்டுத்தனமாக எந்த ஒரு தப்பு செஞ்சுதான் இங்க வரல. ஆண்டவர் எங்களை இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்காம எங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. நம்ம தப்பு செஞ்சு நம்ம தவறுனால இங்க வந்து மாட்டிக்கல. நான் ஜெயிலுக்கு வந்தாலும் ஆண்டவர் தான் என்னை ஜெயிலுக்கு கொண்டு வரணும். நான் வெளியில் இருந்தாலும் ஆண்டவர் தான் என்னை ஜெயில விட்டு வெளியில கொண்டு போறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மூவையும் ஆண்டவர் தான் செய்யணும், உங்களுக்கு தெரியும். அப்ப ஜெயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் இதுல ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. ஆண்டவர் என்னை இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே ஜெயிலுக்குள் வருவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்திருப்பாரானால், இதற்கு என்னை ஆண்டவர் விட்டு கொடுக்கிறார் என்றால் அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. இதுதான் ஆண்டவர் தடுத்திருக்கலாமே, அவங்க அடிக்கும் போது என்னை காப்பாத்தி இருக்கலாமே, ஜெயில கொண்டு வந்து போடுற அளவுக்கு விட்டு கொடுக்காமல் என்னை விட்டு என்னை வெளியே வர்றதுக்கு விட்டுருக்கலாமே. ஏன் ஆண்டவர் விட்டாரு? அவங்க அடிக்கிறதுக்கு ஏன் விட்டாரு? ஏன் என்னை ஜெயில வந்து போடுறதுக்கு விட்டாரு? அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த ஜெயிலுக்குள்ள வந்ததுலயும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவருக்கு அனுமதி இல்லாமல், அவர் அனுமதி கொடுக்காமல் எனக்கு இந்த லைஃப்ல இது நடக்காது. அதனாலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வருகிறதுனாலே அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் கதவே திறந்தாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அதான் உங்களுடைய கமிட்மெண்ட். கதவு திறந்திருந்தாலும் கட்டுகள் கலந்து போனாலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன்னு நிற்கிறாங்க. எப்படி ஒரு காரியம் இது! நான் இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு நம்ப முடியாத காரியம், ஆச்சரியமா இருக்குது. கதவு திறந்துருச்சு, கட்டுகள் கலந்து போச்சு, ஓட வேண்டியதுதானே, ஆனா ஏன் இவங்க ஓடாம நிற்கிறாங்க? அது மாத்திரமல்ல, இவரை நம்ம தொழுமடத்துல போட்டு கட்டி வச்சிருக்கிறோம், உபத்திரவப்படுத்தினோம். ஆனால் நான் என்னை குத்தி கொள்ள, கொலை செய்து கொள்ள நான் நினைக்கும் பொழுது இவன் அதற்கு இவன் கொலை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லாமல், நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்றானே. தீமை செய்திருக்கிற எனக்கு இவன் நன்மை செய்யறானே, என் ஜீவனை நான் அழித்துக் கொள்ள நினைக்கும் பொழுது அதை தடுக்கிறானே. அப்படியானால் இவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்த சந்தோஷம், இப்ப அவனுக்கு இருக்கிற தெய்வீக சுபாவத்தை பார்க்கலாம். நேச்சர், அவனுடைய உண்மை, தப்பிச்சு போகக்கூடாமல் இருக்கிற உண்மை. அவனுக்கு தீங்கு செய்த இவனுக்கும் அவன் தன்னை தற்கொலை செய்து கொள்ளாமல் தடுக்கிறதான சுபாவம், இது எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு சாதாரணமான ஆள்கள் மெய்யான தெய்வத்தினுடைய சீஷர்கள் இவர்கள். இவங்க பிரசங்கிக்கிற அந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம். இவங்க முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் அதை காட்டுகிறது. இவங்க பாடும்போது வெளிப்பட்ட அந்த வல்லமை அதை காட்டுது. மூணாவது, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நேர்மை, உண்மை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தெய்வீக சுபாவம் இதை காட்டுது. இவங்க வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அதனாலதான் இவனுக்கு இயேசுவை ஒண்ணுமே தெரியாது. இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு இயேசுவை தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் அவன் கேட்கிறான், பிளைண்டா கேட்கிறான், ஆண்டவர் மாதிரி நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்னன்னே அவனுக்கு தெரியல. இந்த இயேசுவை நான் எப்படி ஏத்துக்கணும்னு அவன் கேட்கல. அவனுக்கு இயேசுவை பத்தியே ஒன்னும் தெரியல, எதுவுமே தெரியல. அதனாலதான் பிளைண்டா கேட்கிறான், ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே அந்த சந்தர்ப்பத்திலே சுவிசேஷத்தை சொல்ல, இப்படிப்பட்ட மூன்று காரியங்களினால் தொடப்பட்டதான அவன் தாமதம் பண்ணாமல் காலில் விழுந்து கெஞ்சி இந்த இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டான். இது அவன் நடந்தது மட்டுமல்ல, இவன் சாதாரண பாருங்க, இதுல நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த சிறைச்சாலை காரணம் மட்டும்தான் ஜெயில இருக்கிறான், ஜெயில் கேம்பஸ்ல இருக்கிறான், ஃபேமிலி எல்லாம் வீட்டில் தான் இருந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, உடனே வீட்டுக்கு அப்படியே ஓடிடுவான், அழுது கதறிட்டு ஓடி இருப்பான். நடந்ததெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் அத்தனை பேருடைய அந்த நடராத்திரியில போய் எழுப்பி எல்லாரோடையும் காஸ்பல் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஆச்சு, ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க, அடிச்சாங்க, கொண்டாங்க, போட்டாங்க, திடீர்னு அவங்க பாட்டு பாடினாங்க, அந்த இடம் அசையும்படி ஒரு வல்லமை இறங்கி வந்துச்சு, அந்த பூமியை அசைஞ்சது, கதவு திறந்துச்சு, ஆனா அவங்க ஓடி போல. அவங்க உண்மையிலேயே மெய்யான தெய்வத்தை வணங்குகிறவனாங்க இருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க, அவங்க ஜெயில தான் இருக்கிறாங்க, வந்து பாருங்கன்னு மொத்த பேரையும் ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டான். உடனே எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பவுல் பிரசங்கிக்கிறான். அத்தனை பேரும் இந்த காரியங்களை இவன் மூலமாய் கேள்விப்பட்டதனால் எல்லாரும் அப்படியே அந்த ஹோல் ஃபேமிலி சரண்டர் ஆகுது, முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெறாங்க, ஆண்டவருக்காய் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கடைசி நாட்களில் மிகப்பெரிய ஒரு தேவை உண்மையான மனம் திருப்புதல். இன்னைக்கு இந்த போலியான மனம் திருப்புதல் நிறைய இருக்கிறதுனாலதான் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. சும்மா கையை தூக்கி ஒப்பு கொடுத்து நானும் இயேசுவை ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்ததுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய குவாலிட்டி போயிடுச்சு. தன் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு வருகிற கூட்டம் இல்லாமல் சும்மா கையை உயர்த்தி பிரச்சனை மாறணும், அது மாறணும், இது மாறணும், இது கிடைக்கணுன்றதுக்காக உள்ளே கிறிஸ்தவத்துக்குள் வந்துவிட்ட ஜனங்கள் நிறைய பேர் வந்துட்டதுனாலதான் கிறிஸ்தவத்தினுடைய குவாலிட்டி போயிடுச்சு. இந்த குவாலிட்டி போனதுனால்தான் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆனால் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, குவாலிட்டியான ஒரு கிறிஸ்டியானிட்டி கர்த்தருக்கு தேவை, குவாலிட்டியான ஒரு கிறிஸ்டியன்ஸ் கர்த்தருக்கு தேவை, தெரியுதா? சரியான ஒரு ஆவிக்குரிய தரமுள்ள கிறிஸ்தவம் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு ரொம்ப பொல்யூட் ஆயிருக்கு, கலங்கமாயிருக்கு. குவாலிட்டியான ஒரு கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு தேவை. அதற்கு தேவை இப்படிப்பட்டதான ஊழியம் இன்னைக்கு அவசியம். அதனால இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழணும். கிறிஸ்துவின் சந்தோஷத்தை உலகத்திற்கு நம்மை சுத்திலும் இருக்கிறவங்களுக்கு நம்ம காட்டணும். நம்மை சுத்திலும் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவசியமானால், அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தேவ வல்லமை அதற்கான அவசியமானால், அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராய் நம்ம இருக்கணும். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை, நேர்மை, கிறிஸ்துவின் சுபாவங்கள், இதை நம்ம வெளிப்படுத்தி காட்டணும். அப்பதான் குவாலிட்டியான ஒரு கிறிஸ்டியன் பீப்புள் எழும்புவாங்க. சரியான விதத்தில் கிறிஸ்துவை கண்டு அவரை பார்த்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க. பிரச்சனைகளினால் வர்றவங்க சரியான கிறிஸ்தியனா இருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை பார்த்து, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவை பார்த்து ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஒரு சரியான கிறிஸ்தவனாய் கடைசி வரைக்கும் நிற்க முடியும். அவள் இந்த கடைசி நாட்களில் இதுதான் தேவை, இதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம், இதுக்காக நம்ம ஜெபிப்போம், இதுதான் இந்த கடைசி நாட்கள் இந்த எழுப்பதின் காலத்திலே நடக்க வேண்டும். அதற்காக நம்ம ஏற்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் மெய்யான மனம் திரும்புதல் சம்பவிக்க வேண்டும். கிறிஸ்தவமானது உண்மையான விதத்தில் கிறிஸ்துவை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பார்த்து அநேகர் கிறிஸ்துவண்டை வர வேண்டும். யோவான் ஸ்நானம் காலத்திலிருந்து போலியான நபர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. விரியன் பாம்பு குட்டிகளாக நிறைய பேர் வந்து நின்று ஞானஸ்தானத்துக்கு நின்றாங்க. அவன் அவர்களை கரெக்டா அடையாளம் கண்டு அவர்களை விரட்டி விட்டான். அவங்களை யாரையும் அவன் சேர்த்துக் கொள்ளல. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் எத்தனையோ பேர் அப்படி இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் பின்னால வந்தாங்க. அதன் பிறகு அவர் உபதேசத்தை ஸ்ட்ராங்க சொல்லும் பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள், பாதியிலே ஓடி போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ சில நாட்களிலும் எமோஷன்ல வந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருந்தாங்க. அனனியா சப்பிராள், மாய வித்தைக்காரனாகிய சீமோன், இவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். ஃபாஸ்டா வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, கடைசியில் அடிவை சந்திச்சாங்க. ஆனால் இந்த கடைசி நாட்களில் குவாலிட்டியான ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்கணும், சரியான விதத்தில் இருக்கணும். அது யாருக்கு வரும் என்றால், யார் ஒருவன் தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் பார்த்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ அவன்தான் சரியான கிறிஸ்தவனாய் நிலைத்திருக்க முடியும். பிரச்சனைகளுக்காக அழுதுட்டு வர்றவங்க யாருமே சரியான கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் தன் பாவங்களுக்காய் ஒருவன் அழுது கொண்டு வருவானானால் அவனே ஒரு கடைசி வரைக்கும் நல்ல ஒரு கிறிஸ்தவனாய் சீஷனாய் அவருக்காக எழும்பி நிற்க முடியும். ஆகையால் இந்த கடந்த நாட்களில் எல்லாம் எத்தனையோ விதத்தில் நிறைய பேர் உண்மையாய் கிறிஸ்துவை அறியாமலேயே கிறிஸ்தவ கூட்டங்களிலே வந்து இணைந்து விட்டிருக்கிறார்கள். இதனாலே தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது, கிறிஸ்து மகிமைப்பட முடியவில்லை. ஆனால் இந்த கடைசி காலத்தில் குவாலிட்டியான ஒரு கிறிஸ்டியனிட்டி எழும்ப வேண்டும், ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்ப வேண்டும். உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்ட ஜனம், உண்மையாய் கர்த்தருக்காக நிற்கிற ஒரு கூட்ட ஜனம் எழும்ப வேண்டும். இந்த சிறைச்சாலை காலனை போல நடுநடுங்கி வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவர்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கதறிக்கொண்டு வந்து நிற்கிற ஒரு கூட்டம் தேவை. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பாவ உணர்வோடு ஜனங்கள் வர வேண்டும் என்றால் தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய பங்கு இருக்கிறது. நம்முடைய பங்கு என்ன? முதலாவது கிறிஸ்துவை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்ட வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். இரண்டாவது கிறிஸ்துவின் வல்லமையை நம் வாழ்க்கையின் மூலமாக சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். மூன்றாவது கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். இதை பார்க்கும் பொழுதுதான் நாம் ஆராதிக்கிற கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த மூன்று விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவன் பார்ப்பானான் அவன் கிறிஸ்துவை தெய்வம் என்பதை அவன் சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொள்வான். அப்படித்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரணும். அதுதான் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் அப்பா ஒரு தரமுள்ள ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளின் கூட்டம் எழும்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீங்கள் ஒரு மூன்று காரியங்களை எங்களுக்கு முன்வைத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருந்து பிரச்சனைகளின் நடுவிலும் உம்முடைய பரம சந்தோஷத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது வல்லமைக்கு நாங்கள் சாட்சியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சுபாவத்தை நாங்கள் உலகத்திற்கு காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதன் மூலமாக உலகமுமை அறிந்து கொள்வதற்கு எங்களை நீங்க பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாய் வந்து விழுந்து ஜனங்கள் கேட்டது போல இன்றைக்கும் எங்களுக்கு முன்பாக வந்து ஜனங்கள் நின்று ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் ஓடி வருகிற ஒரு காலம் சீக்கிரம் வரட்டும் அப்பா. ஜனங்கள் உம்மை தேடி ஓடி வருகிற நாட்களை ஆண்டவர் சீக்கிரத்தில் நீங்க ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் உம்மை தேடி ஓடி வருகிற காலம் சீக்கிரம் நடக்கட்டும். ஜனங்கள் பாவ உணர்வோடு உம்மை அறிந்து கொள்வதற்காக இடத்தில் ஓடி வருகிற நாட்கள் சீக்கிரம் சம்பவிக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் நீங்க செய்வதற்காய் சீக்கிரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நாட்களில் செய்தீங்க, இன்னைக்கு எங்கள் நாட்களிலும் கர்த்தர் நீங்க செய்ய போறீங்க. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம்.